أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما توفيقي ولا اعتصامي إلا بالله، عليه توكلت وإليه أنيب. أعوذ بالله من الشيطان الرجيم. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألم تعلم أن الله له ملك السماوات والأرض وما لكم من دون الله من ولي ولا نصير. صدق الله العظيم. إلا بحلم அகிலத்தை எல்லாம் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்று உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஒரு அளவிட முடியாத உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த ஏகனுடைய வார்த்தைகளை கேட்க, புரிந்து கொள்ள, வாழ்க்கையில் அதன்படி அமல் செய்வதற்கு ஒரு உன்னதமான வாய்ப்பை கொடுத்தானே அந்த ரப்புக்கே சர்வ புகழும் உரித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய். இதனுடைய புகழ், இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவு எல்லாம் முன்னையே சார்ந்தது. ஆகவே இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்ததற்காக வேண்டிய ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உன்னுடைய தர்பாரில் எள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை பொருந்திக் கொள்ளுவாயாக, இந்த மஜ்லிஸை பொருந்திக் கொள்ளுவாயாக. வாலிமீன்களுடைய தொல்மை விட்டும், ஹாசிதீன்களுடைய ஹசதை விட்டும், மாக்கிரீன்களுடைய மக்கரை விட்டும் யாழ்லா எங்களை நீ பாதுகாப்பாயாக. கியாமத்து நாள் வரை யாழ்லா இந்த மஜ்லிஸை நீ பாதுகாத்து உன்னுடைய கிருபையின் பொருட்டால் நீ இதை பொருந்திக் கொள்ளுவாயாக. அல்லாஹ்வினுடைய அருளால் இதே பள்ளியிலே பல்வேறு வருட காலங்கள் தஃப்சீர், சீரத், நபிமார்களுடைய வரலாறு என்று பல்வேறு சமுதாய சேவைகளை செய்து, தற்போது ஓய்விலே இருக்கிற மரியாதைக்குரிய ஹசரத் யஹியா ஹசரத் அவர்கள் நம்மிடத்தில் வந்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய ஒரு சிறிய உபன்யாசம் நம்முடைய தமிழகத்தில் நடக்கிற செய்திகளை பற்றி உண்டான கருத்துக்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் இந்த மஜ்லிஸில் நடைபெறும். அதனால் நான் இன்ஷா அல்லாஹ் பேசிட்டு ஹசரத் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். கடந்த வாரங்களிலே நாசிக் மன்சூஹ் என்று சொல்லப்படுகிற குர்ஆனை விளங்குவதற்கு தேவையான ஒரு சட்டத்தை பற்றி இந்த மஜ்லிஸில் நாம் சில கருத்துக்களை சொன்னோம். இந்த நாசிக் மன்சூஹ் என்று சொல்லுகிற சட்டங்களை மாற்றி அமைத்திருக்கிற அல்லது கொடுக்கப்பட்ட சட்டத்தை எடுத்துவிட்டு அந்த இடத்திலே இன்னொரு சட்டத்தை வைக்கிற ஒரு நடைமுறை திருக்குர்ஆனிலே உள்ளது என்பதை புரிய வேண்டும். அப்படி அந்த புரிதல் சரியாக இருந்தால்தான் நாம் திருக்குர்ஆனை அணுகுகிற போது அதை தெளிவாக விளங்க முடியும் என்ற செய்தியும் கடந்த வாரத்திலே வைத்தோம். வச்சிட்டு அப்படி புரியாமல் இருந்ததனால் நடந்த ஒரு மிகப்பெரிய தவறு இந்திய திருநாட்டிலே என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த செய்தியும் சொன்னோம். அதாவது ஷாபானு வழக்கினுடைய விஷயத்திலே நடைபெற்ற அந்த செய்தி நம்முடைய ஹசரத் அவர்கள் சொல்லுவார்கள் என்று எதிர்பார்த்தேன், தாவூத் அலி ஹசரத் அவர்கள், ஆனால் அன்னைக்கு சொல்லலை. இன்ஷா அல்லாஹ் இந்த ஷாபானு வழக்கு அந்த நடந்த காலத்தில் இருந்த இன்னைக்கு நம்முடைய யஹியா ஹசரத் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி சொல்லுவாங்க, கேட்குறோம். நான் எப்போதும் ஒரு செய்தி சொல்றது, எதை சொல்றதுக்கும் பயமா இருக்கும், என்ன சொன்னதை விட்டுட்டு இன்னொன்னு எடுத்துக்கிறது. எனக்கு என்ன சொன்னமோ சாபான் வழக்கு நடக்கும்போது எனக்கு தெரியாதுன்னா அவங்க வயசு எத்தனை அஜிரத்து அப்படின்னு கேட்கறது. இப்ப அப்ப மா நன்சக் மின் ஆயத்தின் அவ் நுன்சிகா. ஒரு சட்டத்தை நாம் இல்லாமல் ஆக்கி அதற்கு பகரமாக இன்னொரு சட்டத்தை கொண்டு வந்தாலோ, அல்லது நபியே ஒரு செய்தியை உம்முடைய இதயத்திலிருந்து நாம் மறக்கடித்து விட்டாலோ, அதற்கு பகரமாக ஒன்றை நாம் கொண்டு வருவோம். இந்த செய்தியை அல்லாஹு தஆலா ஆழமாக இந்த இடந்த இடத்திலே பதிவு செய்கிறான். ஏன்னா இது ஒரு பீடிகையோடு ஆடம்பிக்கப்படுகிற ஒரு செய்தி. இதற்கு பின்னால் வர இருக்கிற ஆயத்துகளிலே வரலாற்றோடு ஒன்றி இஸ்லாமிய வரலாறிலே அத்தனை பேரையும் மாற்றார்களை எல்லாம் திரும்பி பார்க்க ஒரு ஒரு வரலாறு இதற்கு பின்னால் உள்ள ஆயத்துகளிலே வர இருக்கிறது. அந்த செய்தியை விளங்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய அடிப்படை தத்துவமாக இருக்கிற இந்த மா நன்சக், திருக்குறானினுடைய சட்டங்கள் மாற்றப்படுதல் என்பதை விளங்க வேண்டும். ஆகவே அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே அந்த ஆயத்தை கொண்டு வருகிறார். நம்ம போற வாரம் சொல்லும் போது சொன்னோம், இந்த நசகினுடைய ஆயத்துகளிலே பல்வேறு உலமாக்கள் இஃத்திலாஃபினுடைய கருத்துக்கள் நிறைய இருக்கு. இமாம் இப்னு கதீர், இமாம் இப்னு கதீர் பக்கம் பக்கமா எழுதியிருக்கார். இமாம் குருத்துபி தப்சீரில கரைகண்ட மேதை பக்கம் பக்கமா எழுதியிருக்கார். இமாம் ராசி தப்சீர் கபீர் நிறைய எழுதியிருக்காங்க. அப்ப இதனுடைய ஒரு சுருக்கமான ஒரு அறிவாக, சுருக்கமான ஒரு உரையாக நாம் நம்முடைய அணுகுமுறைக்கு, திருக்குறானை அணுகுவதற்கு உள்ள ஒரு தோதுவாக நம்முடைய அறிவுக்கு ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இங்கே பதிவு செய்ய நினைத்த ஒரு செய்தி. அப்ப அல்லாஹு தஆலா சட்டங்களை இப்படி மாற்றுகிறான் என்று தெரிவது ஒரு அறிவு. அல்லாஹு தஆலா சட்டங்களை மாற்றுகிறான் என்று தெரிவது. நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், இது உலகத்தார் மாற்றுகிற அந்த சட்டங்களுக்கு நிகரானது அல்ல. ஏன்னா உலகத்திலே மனிதர்கள் மாற்றுவதெல்லாம் ஒரு காலத்திலே ஒரு சட்டத்தை கொண்டு வந்து விட்டு அதற்கு பின்னாடி அது தெரியாம இன்னொன்னு கொண்டு வருது, அதுக்கு மாற்றமா உலகத்துல நடக்கும்போது இன்னொரு சட்டத்தை கொண்டு வருவது. இது மனிதனுடைய இயலாமை தன்மையை காட்டுகிற ஒரு செய்தி. அல்லது ஒரு காலத்திற்கு பொருத்தமாக இருக்கிற ஒரு சட்டம் இன்னொரு காலத்திற்கு பொருத்தம் இல்லாமல் போவது, ஒரு காலத்திற்கு பொருத்தமாக இருக்கிற சட்டம் இன்னொரு காலத்தில் பொருத்தம் இல்லாமல் ஆகிவிடுவது, இதுவும் ஒரு செய்தி. ஆனா உலகத்திலே இப்ப இன்றைய காலகட்டங்களிலே பார்த்தால் ஒரு நாட்டிலே குற்றமாக கணிக்கப்படுகிற ஒரு செய்தி இன்னொரு நாட்டிலே குற்றமற்ற ஒரு செயலாக அங்கீகரிக்கப்படுகிறது. ஒரு நாட்டிலே இன்னொரு நாட்டிலே அதுக்கு குற்றமே கிடையாது, அதுக்கு லைசன்ஸ் ரீதியா அதுக்கு வாங்கிட்டு நம்ம பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே போகலாம். ஆனா இன்னொரு நாடு சொல்லும், இது தவறு, இப்படி செய்தீர்கள் என்று சொன்னால் அதற்கு கசையடி உண்டு, அதற்கு உரிய தண்டனை உண்டு, நீங்கள் ஜெயிலிலே போடப்படும். இது ஒரு நாட்டினுடைய சட்டம். அப்ப இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் இயலாமையின் வெளிப்பாடாக நம்முடைய சட்டங்களை மாற்றுகிற ஒரு செய்தி. ஆனால் அல்லாஹுவினுடைய ஹுக்குமிலே அப்படி மாற்றுவதற்கு என்ன இருக்கிறது, அப்படி ஏன் மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அன்னைக்கே சொல்லும் போது சொன்னோம், அல்லாஹு தஆலா திருக்குறானிலே உள்ள எல்லா வசனங்களிலும் நாடுவதெல்லாம், எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா விரும்புவதெல்லாம் தொழுகை இப்படி கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நிற்க வேண்டும், புனிய வேண்டும், சுஜூது செய்ய வேண்டும், பிறகு எழ வேண்டும், பிறகு சுஜூது செய்ய வேண்டும். இதற்கு யாரிடத்திலே போய் நீங்கள் காரணம் கேட்டாலும் தெரியாது, யாரிடத்திலே போய் காரணம் கேட்டாலும் தெரியாது. ஏன் தெரியாது? இது ஹுக்கும், இது ஒரு சட்டம், இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு வரமுறையை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தந்தார். ஹதீஸிலே வருகிறது அல்லவா, ஒரு சஹாபி தொழுது விட்டு திரும்பி வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை அழைத்து சொன்னார்கள், இன்னக்க லம் துஸல்லி, நீ தொழவில்லை, மீண்டும் சென்று தொழுவுங்கள். மீண்டும் போயிட்டு வந்தார், மீண்டும் தொழல, திரும்ப போனார், மீண்டும் தொழல, திரும்ப. அப்ப மூணாவது தடவையாக வருகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்திலே கேட்டார், யார சொல்லலாம், நான் எப்படித்தான் தொழுவணும், நான் எப்படித்தான் தொழுவணும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் அந்த முறையை அவர்களுக்கு போதிக்கிறார்கள், நீ தொழுகிற போது இப்படி முதலிலே தக்பீர் கேட்ட வேண்டும், அடுத்து சனா ஓத வேண்டும், அடுத்து நிற்க வேண்டும், சூரத்துல் ஃபாத்திஹா தம்மு சூரா, அடுத்து ருக்குவிலே செல்ல வேண்டும். அந்த ருக்கு எப்படி இருக்கிறது, இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது இவர் ருக்கு செய்திருக்கிறார் என்பது தெரிய வேண்டும். இன்னைக்கு நம்ம எல்லாம் எப்படி ருக்கு செய்யறோம்னா கீழே கிடக்கிற பொருள் எடுக்கிற மாதிரி. பல பேருக்கு இவர் ருக்கு செஞ்சு முடிச்சுட்டாருன்னே தெரியாது, அப்படி வேகமா ஒரு வார்த்தை என்ன ஓதுனாரு, ஏது ஓதுனாரு, தமார்னு குனிஞ்சிட்டு தமார் நிமிந்துடுறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த செயலை செய்தாலும் சரி, அதை முழுமையாக செய்து பழக வேண்டும். அதனாலதான் திரும்ப திரும்ப நம்முடைய முன்னோர்கள் நாதாக்கள் எல்லாம் சொன்னார்கள், தொழுகை எவனிடத்திலே சரியாக இருக்கிறதோ அவனுடைய வாழ்க்கையின் அத்துணை பகுதிகளும் சரியாக அமைந்துவிடும். எவரிடத்திலே தொழுகையிலே குறை இருக்கிறதோ அவனுடைய வாழ்க்கையின் ஏதாவது ஒரு பகுதியிலோ அல்லது எல்லா பகுதிகளிலுமோ குறை இருக்கும். ஒருவருடைய அலுவலக செயல்களிலே குறை இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய தொழுகையிலே குறை இருக்கிறது என்ற அர்த்தம். ஒருவருடைய குடும்ப விஷயத்திலே குறை இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய தொழுகையிலே குறை இருக்கிறது என்று அர்த்தம். என்று கேட்டால் ஒரே தலைமையின் கீழ் இங்கே நின்று இப்படித்தான் குனிய வேண்டும், அப்படி குனிகிற அந்த குனிதல் கூட இப்படித்தான் இருக்க வேண்டும், ஒருவர் குனிந்திருக்கிறார் என்பதை பார்க்கிற எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இவர் ருக்குவிலே இருக்கிறார், பார்ப்பவர்கள் தெரிந்து கொள்வது மட்டுமல்ல அவருக்கே ஒரு இத்மினான் வர வேண்டும், அவருக்கே ஒரு நிம்மதி வர வேண்டும், நான் ருக்கு முழுமையாக செய்து முடித்து விட்டேன், நான் முழுமையாக சுஜூதை செய்து முடித்து விட்டேன் என்ற இத்மினான் என்ற ஒரு உள் அமைதி அவருக்கு வர வேண்டும். நமக்கு வருதா? நமக்கு வருதா அப்படின்னு கேட்டோன்னா என்ன அஜித்தி எங்களை பார்த்து திருத்திக் கொள்வதற்கு? அதனாலதான் வந்து தொழுகையினுடைய உட்கட்ட அமைப்பிலே அவனுடைய உள்ளமை உள்ளார்ந்த அவனுடைய சைக்காலஜிக்கல் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். இமாம் கஸாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கிரந்தத்தில் எழுதுகிற போது ஒரு மனிதனுடைய உள்ளார்ந்த அமைப்புகள் அவனுடைய உளவியல் ரீதியான தன்மை எப்படி இருக்க வேண்டும், சைக்காலஜிக்கல் இம்ப்ரெஸ். ஒருவர் தொழுகையிலே நிற்கிறார், அவருடைய சைக்காலஜிக்கல் இம்ப்ரெஸ் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் இமாம் கஸாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஒன்றாவது அறிவு வேண்டும். என்ன பதிவுங்க? ஒன்னாவது ஒருத்தர் முதல்ல தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடி தொழுகையினுடைய ஃபர்ஸ் என்ன, தொழுகையினுடைய உள் ஃபர்ஸ் என்ன, தொழுகையினுடைய வெளி ஃபர்ஸ் என்ன, தொழுகைக்கு என்னென்னலாம் செய்ய வேண்டும், எதெல்லாம் செய்தால் தொழுகை முறிந்து விடும், ஒரு பேசிக் குவாலிபிகேஷன் தேவையா இல்லையா? இப்ப அப்படி கையை வச்சு நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும், தப்பா சொல்லல, இல்லைன்னா தெரிஞ்சுக்கலாம், இதே மஜ்லிஸிலே தேவைப்பட்டாலும் சொல்லி தரலாம், இதே மஜ்லிஸிலே தேவைப்பட்டாலும் அந்த இல். ஏனென்று கேட்டால் மனிதன் அறிவில்லாமல் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. ஒருத்தர் கைலி கட்டணும், கைலி எப்படி கட்டுறதுன்னு தெரிஞ்சிருக்கணும்ல. ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார், சின்ன வயசுல இருந்தே பேண்ட் போட்டு இருந்து தூங்கி எந்திரிச்சு பழகிட்டான், மெட்ரிக் ஸ்கூல்ல படிச்ச பையன், இன்னைக்கு கைலி கட்டினா நிக்க மாட்டேங்குது, கைலியை பிடிச்சிக்கிட்டே திரியறாரு. இப்படி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நீங்களே, கைலி கட்டி பழகாதவர்களுக்கு கைலி பிடிச்சிக்கிட்டே திரிவார், எங்க போனாலும் அவுந்துடும் கொஞ்ச நேரத்தில். ஆனா நம்ம ஆள் இருக்கான, மூணு நாளைக்கு முன்னாடி கட்டின கைலி இப்படி ஒரு பெரிய பந்து மாதிரி, சில பேர் அதை உருட்டி திரட்டி அப்படி மூணு நாள் ஆனாலும் அவர் அது யார் நினைச்சாலும் அதை அவுக்க முடியாது. அப்படிப்பட்ட கைலி இதுக்கு என்னங்க அவசியம்? இப்படித்தான் கெட்ட வேண்டும் என்ற, இப்ப சாதாரண ஒரு உலக காரியத்திற்கு இப்படி ஒரு தன்மையை நாம் எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால் இறைவனுக்கு முன்னால் நிற்கிற இந்த காரியத்தில் எது தேவை என்பது அந்த அறிவு ரொம்ப முக்கியம். எதை செய்ய வேண்டும் என்ற அறிவு, எதை செய்யக்கூடாது என்ற அறிவு, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்ற அறிவு. நிறைய பேருக்கு இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது, இந்த நேரத்தில் இதை செய்ய வேண்டும் என்ற அறிவு. ஹதீஸ்ல வருகிறது, நம்முடைய முத்தகத்திமீன்கள் சொன்னார்கள், நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள், முதல் வரிசையிலே நிற்பவர்கள், தொழுகையினுடைய முதல் வரிசையிலே நிற்பவர்கள், தொழுகையினுடைய அருக்கான்களை, தொழுகையினுடைய ருக்குகளை, தொழுகையிலே உள்ள சட்டங்களை தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் முதல் வரிசையில நிற்கிறவர். ஏன் இது என்ன பாகுபாடு அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார். இப்ப தொழுகையில திடீர்னு இமாம் சாபுக்கு காத்து போயிருச்சு, எவன் தொழுகையும் கூடாது. இப்ப அந்த இமாம் சாப் அந்த தொழுகையை விட்டுட்டு போய் ஒது செஞ்சுட்டு வரணும். எங்கேயுமே இப்படிலாம் நடக்கலையே அஜர்த்து, அதுக்கெல்லாம் துவா செய்யாது யாரும் உட்காந்து இப்படிலாம் நடக்கணும். இப்ப அந்த இமாம் சாப் பின்னாடி அவர் போய் ஒது செஞ்சுட்டு வர்றதுக்கு அவர் தொழுகையில நிற்கிறார் அல்லவா, முன்னாடி உள்ள பின்னாடி உள்ள ஒரு ஆளை பிடிச்சி முன்னாடி இழுத்து விட்டுட்டு போகணும். அப்ப இமாம் சாப் இழுத்த உடனே இவன் பார்த்து ஒரு ஊர்ல நடந்துச்சு, அவன் பார்த்தான் எதுக்குதான் நம்மளை இழுக்கிறாருன்னு, பின்னாடி உள்ளவனை இழுத்தான், அவன் பின்னாடி உள்ளவனை இழுத்தான், என்ன நடக்கும்? ஊர்ல நண்பர் இமாமத் செஞ்சுக்கிட்டு இருந்தார், கரண்ட் போயிடுச்சு திடீர்னு, இடையில தொழுவ வந்தவர் நாலு அஞ்சு பேர் தான் நின்னா, முன்னாடி போய் சரி லைட்டை கொளுத்துவேன் லைட்டை தேடிட்டு இருந்திருக்காரு, உடனே காமத்து சொல்லிட்டு பின்னாடி நடந்து நின்றுகிட்டு இருந்தவர் பெரியவங்க, அதிகபட்சம் ஊர்ல யாருங்க தொழு வருவா, இல்ல 80க்கு நாளைக்கு இஸ்ராயல் யார் வருவார் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்க ஆளுதான் வந்து நிக்கும். ஏன்னா வீட்டுல இருக்க முடியாது, பள்ளியாசல தான் இருக்கணும், ரைட்டு. அதே மாதிரி ஒரு ஆள் காமத்து சொல்லியிருக்காரு, அவனும் தேடி தேடி பார்த்தா கிடைக்கவே இல்லை. உன்னே இந்த ஆளு முன்னாடி இக்காமது சொன்ன ஒரு சொன்னாராம், அந்த மேல உள்ள பச்சை டப்பால இருக்கு பாரு, அதை எடுத்து கொளுத்து. தொழுது நடந்துகிட்டு இருக்கு. அப்படியே ஓதிக்கிட்டு இருந்தவன் ரெண்டாவது ரக்காயத்துல யோசிச்சிருக்கான், இது யாரு குரல் மாதிரியோ இல்ல இருக்கு. அதான் அந்த மேல உள்ள பச்சை டப்பா இருக்குல்ல, அதை துறப்பானவன அமைச்சிருச்சிட்டான். உண்மை நடந்ததுங்க இல்ல. ஒரு அறிவு இல்லாததனால் எந்த செயலும் முழுமை பெறாது. அதனாலதான் சொன்னாங்க, ஒருத்தர் தொழுகைக்கு முன்னாடி நிற்பதற்கு முன்னாடி தொழுகையினுடைய அனைத்து அறுக்கான்களையும் தெரிந்து கொள்ளுவது கடமை. இப்ப தேவையா இல்லையா? அது வந்து நம்ம பிகாமுக்கு படிக்கிற எம்காம் படிக்கிற அந்த மாணவர்கள் வச்சிருக்க மாதிரி இந்த இவ்வளவு பெரிய புக்கு அப்படின்னு இல்ல. நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ அது, தொழுகைக்கு முன்னாடி நேரத்தை அறிவது, கிபிலாவை தெரிஞ்சுக்கிறது, நம்முடைய இடம் சுத்தமா இருக்குது, நம்முடைய உடல் சுத்தமா இருக்குது, உடை சுத்தமா இருக்குது, இது தெரிஞ்சுக்கிறது என்னங்க பெரிய, இதுக்கு ராஜ தந்திரம் வேணுமா? ஆனா இதெல்லாம் தேவைன்னு தெரியணும். ஒருத்தருக்கு தொழுகையில திடீர்னு தொழுகை முடிஞ்சிருச்சு, காத்து போயிருச்சு, வேற ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா இந்த தொழுகையை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று தெரிய வேண்டும். ஆக்கம் சொல்லி கொடுக்கறது, நீ அந்த தொழுகையை அப்படியே விட்டு விட்டு இங்கே இருந்து போய் ஒது செஞ்சுட்டு வந்து திரும்ப அதே ஜமாத்தில் நீ சேர்ந்து கொள்ளலாம். நம்ம தொழுகையை விட்டுருவார். இப்ப இந்த சாதாரண தெளிவுகள் நமக்கு முக்கியமாக தேவை. இதுதான் வாழ்க்கையில படிக்க வேண்டியது. என்ன ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை தொழுகிறோம்? இந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லாம இந்த செயலை செய்தோம் என்று சொன்னால் எங்கெங்கோ இடிச்சுக்கிட்டு போகும். அது ஏதோ வந்து ஒரு கேலி கூத்தாக அல்லது செய்ய வேண்டும் என்ற கடமைக்காக செய்வது போன்றாகிவிடும். அதனாலதான் சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய உளவியல் சார்ந்த அவனுடைய சைக்காலஜிக்கல் இம்ப்ரெஸ் தொழுகையிலே எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலிலே முழுமையான அறிவோடு இருக்க வேண்டும், இரண்டாவது முழுமையான கவனத்தோடு இருக்க வேண்டும். எங்க இருக்கிறோம், அஜரத்து எந்த சூரா ஓதனாரு, நம்ம தொழுகையில தான் நிற்கிறோம், எந்த கவனம் வேண்டும், நான் தொழுகையிலே நிற்கிறேன், என்னுடைய ரப்புக்கு எதிரால் நிற்கிறேன், இந்த கவனம். அடுத்து பணிவு, என்னுடைய ரப்புக்கு முன்னால் நான் நிற்கிற போது எப்படி நிற்க வேண்டும், அப்படி ஒரு மாதிரி ஒரு லேசினஸா ஏதோ நடக்குது, என்னமோ நடக்குது. அப்பந்தான் பரிசுல வச்சுட்டு வந்த காசு ஞாபகம் வரும். அன்னைக்கு ஒருத்தர் அழகாக சொன்னார், என்ன இவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள், இவர்களுடைய இறைவன் மீது இவர்களுடைய நிலைப்பாடோ தொழுகையிலே இருக்கிறது, ஆனால் மனநிலையோ வெளியே விட்டு வந்து செருப்பின் மீது இருக்கிறது, எவனால் தூக்கிட்டு போயிடுவான். அப்ப இந்த நம்பிக்கைக்கு பேர் என்னங்க? தொழுகையில வெளியே செருப்பு போட்டது தூக்கிட்டு போயிட்டானா என்னையா செய்யறது அப்படிங்கிற சிந்தனையோடு இருக்கிறார். இப்ப இந்த தொழுகைக்கு பேர் என்ன? அதனால ஒரு மனிதனுக்கு இதை போன்ற அப்படி போகுது. இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னா, ஒரு சட்டத்தை அணுகுகிற போது இந்த சாதாரண நம்முடைய வாழ்க்கையில் தினதின டெய்லி லைஃப்ல எதெல்லாம் தேவையோ அதை தெரிந்து கொள்ளுவது, குறிப்பாக தொழுகையினுடைய இந்த அகுக்காமுகள், இந்த சட்டங்கள், எதை கொண்டு தொழுகை முறியும், எதை கொண்டு தொழுகை திரும்ப தொழ வேண்டும், எதை கொண்டு தொழுகையில நிற்கிற போது திரும்ப ஒழு செஞ்சுட்டு வரணும், என்னென்னலாம் செஞ்சா நம் தொழுகையை விட்டு வெளியே போய்விடுவோம், எதைதெல்லாம் தொழுகைக்கு தகுதி இல்லாத நிலையை ஏற்படுத்தி தரும், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். பெரிய வந்து சூத்திர காரியம் அல்ல, சும்மா சாதாரண ஒரு செய்திகள். அப்ப இந்த சட்டங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா இறக்கிற போது அந்த சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள், நீ குனிவதாக இருந்தால் அந்த குனிவனுடைய அந்த ருக்குவினுடைய நிலைப்பாடு அது முழுமையடைகிற வரை நீங்கள் பொறுத்திருங்கள், நீங்கள் சுஜூது செய்வதாக இருந்தால் அந்த சுஜூதினுடைய நிலைப்பாடு முழுமை பெறுகிற வரை நீங்கள் பொறுத்திருங்கள். இப்படி நீங்கள் தொழுகையிலே பழகினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையின் எந்த பக்கத்திற்கு நீங்கள் போனாலும் சரி, எந்த செயலையும் நீங்கள் முழுமையாக செய்து பழகுவீர்கள். இதுதான் வாழ்க்கைக்கு தேவை. அப்ப அல்லாஹு தஆலா அந்த சட்டங்களை இறக்குகிற போது ஒவ்வொரு சட்டத்தையும் பார்த்து இது எவனுக்கு தேவை. இப்ப செய்தியை ஒரு ஆரம்பத்திலே சொன்ன செய்தியை சொல்லுகிறேன். நமக்கு ஒரு சட்டம் வந்திருக்கு, அந்த சட்டத்தை நல்லா புடிச்சுக்கிட்டாரு, பத்து கட்டளை அப்படின்னு சொல்றாங்க, பத்து கட்டளை வந்துருச்சு. இது ஒரு அழகான செய்தியாக இருக்கிறத இப்படி ஒண்ணு வந்திருக்கு. இப்ப அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே என்ன விரும்புகிறான் என்று சொன்னால், எந்த சட்டத்திற்கும் முக்கியத்துவம் இல்லை, எந்த விதமான அகக்காமுகள் அது எதாவது இது இது ரொம்ப நல்லா இருக்கே, இது அதை விட நல்லா இருக்கே, இது அதை விட என்ன அது சூப்பர் டாப் மோஸ்ட் டக்கரா இருக்கே, இதெல்லாம் அல்லாஹ் உன்னை பார்த்து செய்ய சொல்லல, அல்லாஹ் விரும்புவதெல்லாம் நான் சொல்லுவதை நீ செய்கிறாயா? எப்படிங்க எந்த சட்டத்திற்கும் தலை வழங்குவது என்பதும் அது அப்படியே தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடு அப்படிங்கிறது கிடையாது. பத்து கட்டளை இறங்கியது, பத்து கட்டளை துனியாவிற்கு வந்தது, அதை ஒரு சாரார் பின்பற்றினார்கள், அதற்கு பின்னே வந்த நபி சொன்னார்கள், அதெல்லாம் மன்சூகாக ஆக்கப்பட்டு விட்டது, அதை அல்லாஹு தஆலா அதனுடைய நிலைப்பாடுகளை மாற்றிவிட்டான் என்று சொன்னால் உடனே என்ன செய்யணும், அதை கீழே இறக்கி வச்சுட்டு அல்லாஹு எதை சொன்னானோ அதை தூக்கி தலையில வச்சுக்கணும். இப்ப வழங்குதுங்களா, இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். இந்த அபதியத், இந்த அடிமைத்தனம் அல்லாஹுவிற்கு பிடித்தது. இதனால்தான் அல்லாஹ் என்ன செஞ்சா, தான் எந்த சட்டத்தை இறக்குனாலும் சரி அந்த சட்டத்தை மாற்றுகிற போது மனிதர்களுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது, அந்த சட்டத்துக்கு பின்னாடியே வாழை குடிச்சிட்டு போயிட்டே இருக்கானா அல்லது நான் சொல்லுகிறேன் என்று கட்டுப்படுகிறானா, வித்தியாசம் இருக்கிறது அல்லவா. ஏன்னா யகூதிகளுக்கு ஆரம்பத்தில் இருந்தே ஒரு பண்பு, எப்படியாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே குறை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். இது இறங்கின உடனே சட்டத்தை மாத்தினவன திரும்பி சொன்னா என்னையா அவர் இஷ்டத்துக்கு சொல்றார், மனசுல உள்ள மாதிரி சொல்றார், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுடைய இஷ்டத்துக்கா மார்க்கம், உடனே அல்லாஹு தஆலா இறக்கினார். அது நபியாக பேசுவதில்லை, நாமாக பேச வைத்தோம். அது நபியாக பேசுவதில்லை, நாமாக பேச வைத்தோம். நாம் எந்த சட்டங்களுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று விரும்புகிறோமோ அந்த சட்டத்தை இறக்குவோம், கொஞ்ச நாள் கழிச்சோம்னா அந்த சட்டத்தை திரும்பவும் மாத்துவோம். அது நம்முடைய இஷ்டத்திற்கும் நம்முடைய உரிமைக்கும் உள்ளதே தவிர அது நபி பேசுகிறார் என்று தப்பு கணக்கு போட்டு விடாதே. ஹதீஸிலே ஆயத்திலே வருகிறது, அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்திலே சொல்லுகிறார், வஇதா பத்தல்னா ஆயதம் மகான ஆயா, வஇதா பத்தல்னா ஆயதம் மகான ஆயா. இந்த ஆயத்தினுடைய விளக்கமாக இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார், நாம் ஒரு ஆயத்திற்கு பகரமாக இன்னொரு ஆயத்தை இறக்கினார். நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே ஒரு வரலாற்று செய்தியை இறக்கியதற்கு பின்னால் அந்த வரலாற்று செய்திக்கு மாற்றமான எந்த ஒரு ஆயத்தையும் இறக்கியதில்லை. அதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட், அதே மாதிரி ஒரு தெளிவு, ஏதாவது ஒன்றை ஒரு நசீஹத், அதெல்லாம் இறக்குனதுக்கு பின்னாடி அல்லாஹ் தஆலா கொஞ்சம் காலம் கழிச்சு இதை எப்படி மாத்திங்கன்னு சொல்ல மாட்டான். இந்த நாசிக் மன்சூக் என்று சொல்லப்படக்கூடிய சட்டங்களை வகுப்பது, அதற்கு பின்னால் சட்டங்களை மாற்றுவது என்பதெல்லாம் சட்டங்களிலே மட்டும் உள்ளது. மனிதனுக்கு இறக்கப்பட்ட அவனுடைய வாழ்க்கையிலே நடைமுறையிலே உள்ள சட்டங்கள், அல்லாஹ் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சட்டத்தை மாற்றுவான், நீ இதை செய்றியா இதை செய்றியா அப்படின்னு பார்க்கறதுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு ஆயத்தினுடைய இடத்திலே இன்னொரு ஆயத்தை நாம் மாற்றினோம் என்று சொன்னால், வல்லாஹு அஅலமு பிமா யுனஸ்ஸில், அல்லாஹுக்கே தெளிவாக தெரியும் எதை எந்த நேரத்தில் இறக்க வேண்டும் என்று. என்ன சொல்றான், அல்லாஹ் எந்த ஆயத்தை எந்த நேரத்தில் இறக்க வேண்டும் என்று அறிந்தவன் அல்லாஹ். அந்த முஃப்தர், ஆனால் அந்த மனிதர்களோ சொல்லுகிறார்கள், நபியே நீங்கள் இட்டு கட்டி சொல்லுகிறீர்கள் என்று, திருக்குர்ஆனிலே இல்லாததை நுழைக்கிறீர்கள் என்று அந்த யகூதிகளும் குஃபார்களும் முஷ்ரிக்கீன்களும் சொல்லுகிறார்கள். ஆனால் எந்த ஆயத்து எதுக்கு பிறகு வர வேண்டும் என்பதை எல்லாம் ரொம்ப தெளிவாக தெரிந்தவன் ரப்புல் ஆலமீன். பல் அக்ஸருஹும் லா யாலமூன், இந்த சட்டத்தினுடைய நிலைப்பாடுகளை பற்றி அதிகமான மனிதர்கள் அறியாதவர்களாகவே இருக்கிறார்கள். திருக்குர்ஆன் பதிவு செய்கிறது, சூரத்து நஹ்லுடைய 101வது சூராவிலே அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை பதிவு செய்கிறார். என்ன இதுன்னு தெரிகிறது, நான் நினைத்தால் நான் மாற்றுவேன், அப்படி மாற்றினால் அதனுடைய சந்தேகம் நபியே அந்த மனிதர்களுக்கு உங்கள் மீது வரக்கூடாது, என்னுடைய ரப்புதான் சொன்னான் என்ற நிலைப்பாடு வர வேண்டும் என்ற ஒரு செய்தியை அல்லாஹு தஆலா இந்த திருக்குர்ஆனினுடைய ஆயத்திலே பதிவு செய்கிறார். இப்ப அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா என்னென்ன சட்டங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நீண்ட வரிசையாக போடுகிறார்கள். நமக்கு முன்னுடைய முன்னாள் காலத்தில் வாழ்ந்த இமாம் சுயூதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய இத்துக்கான் என்று சொல்லுகிற இந்த திருக்குர்ஆனினுடைய அறிவு கருவூலமாக இந்த திருக்குர்ஆனையே அப்படி புரட்டி எடுத்து அதை சாணாக பிழிந்து இந்த சமுதாயத்திடத்திலே ஒப்படைத்து விட்டு சென்ற அந்த இமாம் சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ் அவருடைய மன்னரையை சொர்க்கத்தினுடைய பூங்காவாகவும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸாகவும் ஆக்குவானாகே. அந்த இத்துக்கான ஒரு மனுஷன் படிச்சான் அப்படின்னு சொன்னா இந்த சொருக் இந்த இந்த குர்ஆனை எப்படி விளங்க வேண்டும், இதனுடைய போங்கு, இதனுடைய முடிவு, ஆரம்பம், வந்தாயத்து, கடைசி ஆயத்து, இது தொகுக்கப்பட்ட விதங்கள், இதிலே உள்ள மாறுபாடுகள், சட்டங்கள் எல்லாத்தையும் அப்படி கரைச்சு அப்படி ஒண்ணா, அப்புறம் கடைசியாக எழுதியிருப்பார், இந்த குர்ஆனை விளங்க வேண்டும் என்று சொன்னால், இந்த குர்ஆனுக்கு பொருளை பொருளுரை புரிய வேண்டும் என்று சொன்னால், அவர் எத்தனை துறைகளில் தனித்துவம் பெற்றிருந்தால் இந்த குர்ஆனை தொட முடியும் என்று கடைசியாக சொல்லி சொல்லுவார். இந்த தகுதிகள் இருந்தால் உள்ளே நுழைஞ்சு பாரு, இல்லைன்னா யாராவது சொல்றதை கேட்டுக்க, அல்லது இருக்கக்கூடிய எழுதி வைக்கப்பட்ட குர்ஆனினுடைய அந்த ஆய்வுகளை பார்த்து படிச்சுட்டு வாய மூடிட்டு போயிரு. ஏன்னா இதுல எந்த தகுதியும் தராகரமும் இல்லாமல் நீ குர்ஆனை தொட்டாய் என்று சொன்னால் அது உனக்கு நேர எதிராக கூட மாறிடலாம். அப்ப அந்த இமாம் சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கிதாபிலே 20 ஆயத்தை எடுத்து எழுதியிருக்காங்க. இதுதான் நாசிக் மன்சூகாகப்பட்ட ஆயத்துகள் என்று 20 ஆயத்துக்களை கோர்வை செய்திருக்கிறார்கள். அது ஒட்டுமொத்த உலமாக்களால், ஒட்டுமொத்த ஜும்ஹூரியன்கள் என்று சொல்லப்படக்கூடிய அகிலத்திலே உள்ள அத்தனை உலமாக்களாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு செய்தியாக அது இருக்கிறது. இதுதான், இது நாசிக், இது மன்சூக், இது வரு, இது முதலில் இறக்கப்பட்ட ஆயத், அதற்கு மறுப்பாக இறக்கப்பட்ட ஆயத்துன்னு 20 ஆயத்துக்களை கோர்வை செய்திருக்கிறார்கள். இப்ப அவ்வளவையும் இங்க சொன்னோம் அப்படின்னு சொன்னா நாளை காலையில சுபு ஆயிரும். அதனால கொஞ்சம் அதனுடைய தெளிவான சில ஆயத்துக்களை மட்டும் இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஆயத்து அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனினுடைய ஒரு ஆயத்திலே சொல்லுகிறான். சூரத் யூனுஸினுடைய 15வது ஆயத்து. வலவ் யுஅஜ்ஜிலுல்லாஹு நாஸ, ரொம்ப அழகான ஒரு ஆயத். அப்படியே மனிதர்களுடைய நிலைப்பாடுகளை படம் பிடித்து காட்டுகிற ஒரு ஆயத். வலவ் யுஅஜ்ஜிலுல்லாஹு லின்நாஸி ஷர்ரஸ்திஜாலஹும் பில் கைர், மனிதன் எப்படி தனக்கு நன்மை வேண்டும் என்று ஆசிக்கிறானோ. ஒரு மனுஷனை கூப்பிட்டு, தம்பி உங்களுக்கு என்னங்க வேணும், எப்ப துபாயை விட்டு போவீங்க ஹஜ்ரத், ஒரு கார், ஒரு வீடு, ஒரு மனைவி, ஒரு நாலு புள்ள, அதுக்கு வருமானம் வர்றதுக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி, ஒரு 2 கோடி ரூபாயில இருந்துச்சுன்னா நான் ஏன் துபாயில இருக்கேன். இதே மாதிரி 2 கோடி ப்ராப்பர்ட்டி, நல்ல வீட்டுக்காரம்மா, நல்ல புள்ளையே, நல்ல காரு, நல்ல வீடு உள்ள ஆளுகளும் இங்க இருப்பான். அப்ப அவன்கிட்ட போய் கேட்டான் அப்படின்னு சொன்னா, அந்த 2 கோடி ரூபாய் எங்க அத்தா சேர்த்தது, இன்னும் 2 கோடி ரூபாய் சேர்க்கலான்னு எனக்கு ஒரு ஆசை. இல்ல சொல்றான், நலவான காரியங்கள் பூரம் எனக்கு வந்துவிட வேண்டும். மனுஷனுக்கு எப்படி ஆசை, கெட்டது எனக்கு வந்துடவே கூடாது, அல்லா எனக்கு அது கிடைக்கணும், இது கிடைக்கணும், சம்பளம் கூடணும், பதவி உயர்வு வரணும், யாராவது ஒரு ஆள், எனக்கு ஜுரம் வரணும், எனக்கு சளி பிடிக்கணும், இப்படி கேட்கணும். அப்ப மனுஷன் கேட்கிறான், அல்லாஹு தஆலா அவனிடத்திலே ஹைரை இஸ்திஜால், எனக்கு வரக்கூடிய நல்லதெல்லாம் இப்பயே வந்துகிட்டு இருக்கணும். மனிதன் அல்லாஹுவினிடத்திலே நல்லது கேட்பதை போன்று அல்லாஹு தஆலா இந்த மனுஷனுக்கு செஞ்சிருக்கக்கூடிய கெட்டதுகளை எல்லாம் உடன் உடனாக இறக்க ஆரம்பித்தார். எப்படிங்க, இந்த மனுஷன் நிறைய நல்லது கேட்கிறாரு, கேட்டு முடிச்சுட்டு எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கான், உடனே இவன் நல்லதையா செஞ்சுக்கிட்டு இருப்பான். கொஞ்சம் காசு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா தரையில கால் நிக்காது, கொஞ்சம் நிலைமை மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா பேச்சு மாறுது. கண்ணுக்கு எதுக்கு பாக்குறோம், நேற்று வரைக்கும் சீட்டில் உட்காந்தமே கொஞ்சம் மேல உயர்ந்த சீட்டை போட்டோம்னா பேச்சு ஸ்டைல் மாறுது. அப்படி அவங்க என்னமோ இப்ப என்ன அரிசியே பிடிச்சிட்டா மாறி ஒரு எண்ணம். அப்ப இந்த கணக்குக்கு எல்லாம் அல்லாஹு தஆலா பதிலாக ஷர்ரை இறக்கி வைக்க ஆரம்பிச்சா, எப்படி இவர் ஹைரை கேட்டுக்கிட்டு இருக்காரோ அதே மாதிரி இவருடைய கணக்கு புத்தகத்தை புரட்டி பார்த்தா நிறைய ஓட்டைகள் இருக்கும், அதுக்குரிய ஷர்ரை எல்லாம் அல்லாஹு தஆலா அவசரமாக இறக்கி வைக்கலாம் அப்படின்னு நினைச்சான்னா லகுதிய இலைஹிம் அஜலுஹும், இன்னைக்கே ஃபாத்தியா ஓதணுங்கிறான். எப்படி சொல்லுது திருக்குறான், நீ எப்படி நன்மைகளை ஆசிக்கிறாயோ அதே போன்று அல்லாஹு தஆலா உனக்குரிய கெட்டதுகள், நீ செய்ததனுடைய தப்புகளினுடைய பகரத்தை இறக்கி வைக்க ஆரம்பித்தால் லகுந்திய இலைஹிம் அஜலுஹும், இன்னைக்கே உனக்கு பாத்தியா ஓடி உன் கதையை முடிக்கணும், உன்னுடைய அஜல் முடிந்து போகும். ஃபனதரு லதீன லா யர்ஜூன லிகாஅனா ஃபீ துகியானஹிம் யஅமஹூன், அல்லாஹு தஆலா எவன் தன்னுடைய அல்லாஹ்வினுடைய சந்திப்பை மறுக்கிறானோ மறுத்திருக்கிறானோ அவனை அல்லாஹு தஆலா சில காலம் துன்யாவில விட்டு வச்சிருக்கான். அல்லாஹு தஆலாவினுடைய சந்திப்பை மறந்திருப்பதுன்னா குஃபார்கள் அடங்குவார்கள். அல்லாஹு தஆலா நம்ம எங்க, நம்ம இங்கே தானே இருக்க போறோம், நமக்குரிய நன்மைகள் கெட்டது எல்லாம் கிடைச்சனையா அப்படின்னு நினைச்சாலும் சரி, அல்லது அல்லா தர நல்ல நன்மையை பூரா வாங்கிட்டு பாக்கியத்தை நிறைச்சுக்கிட்டு அத்தனைக்கும் துல்மு செய்யறது, அத்தனைக்கும் தன்னுடைய பார்வைகளால், தன்னுடைய செயலால், தன்னுடைய இதுக்கு பேரும் துல்மு, இதுக்கு பேரும் அல்லாஹுவை மறந்த நிலை, நாளைக்கு போய் சந்திப்போமே அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் செயல்படுகிறேன். இந்த மனிதர்களை எல்லாம் அல்லாஹு தஆலா கொஞ்ச காலத்துக்கு விட்டு வச்சிருக்கான் உலகத்திலே சொல்லிட்டு அல்லாஹு தஆலா ஒரு பெரிய செய்தியை படம் பிடித்து காட்டுகிறான். ஒரு மனுஷனுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு, திடீர்னு ஏதோ ஒரு சோதனை ஒண்ணு வந்துருச்சு, வந்த உடனே இவன் எப்படி தெரியுமா இருப்பான், அல்லாஹு தஆலா சொல்றான், ஒரு மனிதனை நாம் சோதனையை கொண்டு கொஞ்சம் அப்படி லேசா தொட்டோம் அப்படின்னு சொன்னா தானா உடனே நம்மளை தான் கூப்பிடுறான், அல்லாஹ் எப்படி தெரியுமா கூப்பிடுறான், லிஜன்பிஹி படுத்துக்கிட்டு கூப்பிடுறான், அவுகா இதன் அல்லது உட்கார்ந்துக்கிட்டு கூப்பிடுறான், அவுகா இமா அல்லது நின்னுக்கிட்டு கூப்பிடுறான். நம்மளை எப்படி கூப்பிடுறான், ஒண்ணு வந்துருச்சு சோதனை அப்படி அல்லா ஒண்ண தவிர, அது அது படுக்கையில விழுவும் போது தூக்கமாக இருப்பதில்லை. எப்படி அர்த்தம், படுக்கையில இருக்கிற போது தூக்கம் வர்றதில்லை, அல்லா எப்படியாவது நாளை காலையில இது இல்லாமே ஆயிரணும் அப்படிங்கிற எண்ணம் வருகிறது. உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போதும் அதே சிந்தனை ஓடுகிறது, அல்லா என்னை எப்படியாவது இதுல இருந்து காப்பாத்தீரு ஓடுது. அவு காயிமா நின்னுகிட்டு இருக்கும் போதும் அதே சிந்தனைத்தான் அவனுடைய மனதை நிறைத்திருக்கிறதே ஒழிய வேறு சிந்தனை மனசுலே ஓடல. ஒரு சோதனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், அவனுடைய நாள் பூராவும் அவனுடைய படுக்கையும் அவனுடைய விழிப்பும் அவனுடைய இருத்தலும் அவனுடைய நிற்றலும் எல்லாம் அந்த சோதனையை சூழ்ந்ததாகவே அவனுடைய அறிவு சென்று கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் நம்மை அழைக்கிறான், தாவுனா நம்மை அழைக்கிறான். சரி நம்ம அப்படி இறக்கப்பட்டு நாம் தான் அந்த துர்ரை அந்த கஷ்டத்தை நீக்கக்கூடிய சக்தி பெற்ற ஒரே ஆள் இந்த துனியாவில், வேற எவனும் கிடையாது. நம்மளை கூப்பிட்டுட்டானே அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த துர்ரை நாம் எடுத்து விட்டோம் என்று சொன்னால், அந்த துர்ரை நாம் நீக்கி விட்டோம் என்று சொன்னால், ஃபலம்மா கஷஃப்னா அன்ஹு துர்ரா மர்ரக அல்லம் யதுனா மர்ரக அல்லம் யதுனா இலா துர்ரி மஸ்ஸ. அல்லாஹ் அக்பர். அப்படி இந்த ஆயத்துக்கு அர்த்தம் புரிஞ்சுச்சு, இந்த ஆயத்து அரபி வார்த்தை விளக்கம் புரிஞ்சுன்னா அப்படி கொஞ்ச நேரத்துல உடம்பு செலுத்தும். அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படியே நாம் அவனை நீக்கி விட்ட போது மர்ற அவன் கடந்து செல்லுகிறான், எதுனா நம்மை அழைக்காதவனை போன்று. எந்த ஒரு கஷ்டம் அவனை பீடித்திருந்ததோ அதற்கு தேவைக்கு நம்மளை அழைக்காதது மாதிரி அவன் பாட்டுக்கும் போறான். அது படுத்திருக்கும் போது அந்த சிந்தனை வந்துச்சு, நிற்கும் போது அந்த சிந்தனை வந்துச்சு, உட்கார்ந்திருக்கும் போது அந்த சிந்தனை வந்தது, ஆனால் அந்த கஷ்டம் போன பின்னாடி இதை யார் நீக்கினார் என்ற ஒரு எண்ணம் கூட வருவதில்லையே. எப்படி கேட்கிறான் பாருங்க ரப்பல் ஆலமீன், அப்படி சீரக்குலை அறுத்து போட்டது மாதிரி இருக்கு நடக்கிறதுங்க டே டு டே லைஃப். நமக்கு யாருக்கும் அல்ல, அங்கு அமெரிக்காவில் உள்ளவனுக்கு அல்ல, நமக்கு. ஒரு கஷ்டத்தை நாம் கொடுத்து விட்டு அதை நீக்க மனிதன் தேடினால் நீக்கி விட்டால் மர்ர கல்லம் எதுவுனா இலா மஸ் இலா துர்ரி மஸ்ஸா, ஏதோ அந்த கஷ்டத்தை நாம் நீக்கியதை கூட தெரியாத மாதிரி அவெம்பாட்டுக்கு நடந்து போறான் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், கதாலிக ஸுய்யினலில் முஸ்ரிஃபீன மா கானு யஅமலூன். இப்படித்தான் முஸ்ரிஃபீன்களுடைய கூட்டத்தார்களுக்கு, விரயம் செய்யக்கூடிய கூட்டத்தார்களுக்கு அல்லாஹு தாலா இந்த வாழ்க்கையை அழகானதாக ஆக்கி காட்டுகிறான். அல்லாஹு தாலா இந்த வாழ்க்கையை அவர்களுக்கு அழகானதாக ஆக்கி காட்டுகிறான். எப்படி, இதெல்லாம் என் அறிவுல நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஓடுது. விளங்குதுங்களா, எப்படி நடந்துச்சு, என் திறமையில் நான் எங்க அல்லாஹை கூப்பிட்டேன் அப்படின்னு பேசிட்டு போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுத்தாலா அடுத்து சொல்றான், உங்களுக்கு உங்கள் அல்ல, உங்களுடைய வாப்பன் அல்ல, உங்களுடைய பாட்டன் அல்ல, உங்களுடைய முப்பாட்டன் அல்ல, இதற்கு முன்னே உங்களுக்கு லட்சோப லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னே வாழ்ந்த மனிதர்கள் எல்லாம் அநியாயம் புரிகிற போது நாம் அவர்களை இல்லாமலாக்கினோம். இன்றைய நடக்கிற வரலாறுகள் உங்களுக்கு புதிதாக இருக்கலாம், இன்றைக்கு உங்களை தொடுகிற சோதனைகள் ஏதோ புதிதாக இருக்கலாம், ஆனால் இதைவிட கொடூரமான சோதனைகளை எல்லாம் நாம் அங்கே கொடுத்த அவர்கள் அநியாயம் புரிந்த போது அட்ரஸ் கூட இல்லாம நாம் ஆக்கிட்டோம். அதனால நீ ஏதோ பெருமையா நினைச்சுக்காத, அடுத்த நிமிடம் உன்னுடைய அட்ரஸ் இல்லாமல் ஆயிரும் நம்மளை நினைச்சுப்பார். அப்படி அவர்கள் அநீதம் புரிகிற போதெல்லாம் அவர்களிடத்திலே ரசூல்மார்கள் வந்தார்கள், அவர்கள் அநியாயம் புரிகிற போதெல்லாம் யாராவது சொல்லுகிற ஒரு மனிதர் வந்தார். உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் அநியாயம் புரிகிற போதெல்லாம் ஏதாவது ஒரு உபதேசி அவரை கடந்து சென்றிருப்பார். அப்பா என்னடா இது கொடுமை செய்யாத, அல்லாஹ் கேட்பான், யாராவது ஒருத்தன் சொல்லிப்பான், யாருமே சொல்லலன்னா அவன் மனது சொல்லி இருக்கும், நீ செய்வது அநியாயம், நாளைக்கு நீ இதை பற்றி கேட்கப்படுவாய் போயிருக்கும். அதெல்லாம் கடந்து போனது சொல்லிட்டு சொல்றான், ஒமா கான் ஒலியும் கதாலிக்க நஜிசி கௌமல் முஜிரிமீன். இப்படித்தான் நாம் பாவம் செய்கிற கூட்டத்தார்களுக்கு நாம் கூலி கொடுத்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அட்னன்ஸ் லிஸ்ட்ல, நம்முடைய பேர் லிஸ்ட்ல இது புதிதல்ல. யாரெல்லாம் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்களோ நம்முடைய அனைத்து விதமான நியமத்துகளையும் அனுபவித்துக் கொண்டு அதற்கு நேர் மாற்றமாக நடந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கூலி என்ன, உனக்கு கிடைக்க போறது ஏதோ புதுசல்ல. இப்படித்தான் வரலாறு முழுக்க வந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய செய்தி எல்லாம் சொல்றான்.
அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் புரிய வைப்பானாக. ثم جعلناكم خلائف அப்படி சொல்லிட்டு சொன்னா ثم جعلناكم خلائف இப்போது நாம் அந்த இடத்திலே உங்களை கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறோம். ومن بعدهم அவர்களுக்கு பின்னால் لننظر كيف تعملون அல்லாஹு அக்பர் لننظر كيف تعملون அந்த வரலாறுகளையும் சொல்லி அந்த வரலாறுகளையும் நபிமார்களை வைத்து சொல்ல வைத்து அதே சோதனையிலே உங்களை கொண்டு வந்து உட்கார வைத்து இதுதான் question இதுதான் answer னு சொல்லிட்டோம். இதுதான் question இதுதான் answer. இதே question க்கு முன்னாடி உள்ளவன் இப்படி பதில் சொன்னதால போய் சேர்ந்தா அப்படிங்கறதையும் சொன்னோம். அந்த இடத்துல இப்ப உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கோம். லின்னந்துர கைஃப தஅமலு நாம் உங்களை சோதிப்பதற்காக வேண்டி உங்க கிராஜுவேஷன் உங்களுடைய நிலைப்பாடு நீங்க எடுத்துக்கிட்ட படிப்பு எப்படி இருக்கிறதுன்னு பாக்குறதுக்காக வேண்டி. அல்லாஹ் அக்பர். இதை சொல்லிட்டு அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துக்கு தொடரிலே சொல்றான் இந்த ஆயத்துக்களை எல்லாம் நபிமார்கள் வந்து படித்த போது அல்லாஹுவினுடைய தெளிவான அத்தாட்சிகளை எல்லாம் அவர்களிடத்தில் ஓதி காட்டப்படுகிற போது நாம் மறுமையில் இறைவனை சந்திப்போம் என்ற அந்த எண்ணம் இல்லாதவர்கள் சொல்லுவார்கள் ஆண்டுகள்ல குர்ஆன் நமக்கு சோதுவாக வருமா? நம்ம வட்டி வாங்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? நம்ம வட்டி சாப்பிட முடியாதுன்னு சொல்ல முடியுமா? இப்படி எல்லாம் கேள்வி கேட்பான். வேற ஒரு குர்ஆனை கொண்டாங்களே பதில் அல்லது கொஞ்சம் மாத்துங்களேன்னு சொல்லுவான். நபியை நீங்கள் சொல்லுங்கள், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், உங்களிடத்தில் வாழுகிற இந்த உம்மத்துக்கு சொல்லுங்கள், இனி கியாமத்து நாள் வரை இருக்கிற எவனுக்கெல்லாம் இப்படி கேள்விகள் பிறக்கிறதோ அவனுக்கெல்லாம் சேர்த்து சொல்லுங்கள். எப்படி அர்த்தம்? உங்களுக்கு முன்னால் இருக்கிற இந்த மக்களுக்கும் சொல்லுங்கள், இனி கியாமத்து நாள் வரை வருகிற எவனுக்கெல்லாம் இப்படி கேள்விகள் மண்டைகளிலே பிறக்குமோ, சைத்தானுடைய ஆதிக்கம் மிகுந்து இப்படி எல்லாம் நாக்கொழுத்து பேசுவார்கள், அவர்களுக்கு சொல்லுங்கள், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், மா யகூனுலி அன் உபத்திலஹ் மா யகூனுலி அன் உபத்திலஹு மின் தில்காயி நஃப்ஸி ஏதோ நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று மனிதர்களை நீங்கள் நினைத்து விட வேண்டாம். சட்டத்தை எடுப்பதும் சட்டத்தை மாற்றுவதும் போடுவதும் தூக்குவதெல்லாம் ஏதோ நான் என்னுடைய நஃப்ஸின் காரணமாக சொல்லுகிறேன் என்று நினைத்து விட வேண்டாம். நான் சொல்லுவதெல்லாம் என்னுடைய இரட்சகன் என்னை படைத்தவன் இந்த உலகத்தை படைத்து இந்த நுவத்தை என்னுடைய கரத்திலே கொடுத்து உலகத்திற்கு அனுப்பி அல்லாஹு தஆலா இதை சொல்லு என்று எதையெல்லாம் வகியாக எனக்கு அறிவிக்கிறானோ நான் அதை அப்படியே கேட்டேன் அப்படியே சொன்னேன் என்று உங்களிடத்திலே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அறிவிக்கப்பட்டதை தவிர என்னுடைய சொந்த கருத்துக்களை நான் உள்ளே புகுத்தவில்லை. நபியே சொல்லுங்கள், சொல்லிட்டு சொல்லுங்க, இன்னி அகாஃபு இன் அசைத்து ரப்பி நான் என்னுடைய இரட்சகனுக்கு மட்டும் மாறுபாடு செய்வதை நான் பயப்படுகிறேன். அதாபு யௌமின் அலீம் அந்த நாளிலே நான் பிடிக்கப்பட்டு விடுவேன் என்பதை நான் பயப்படுகிறேன். நபி நீங்க சொல்லுங்க, எந்த குர்ஆனுக்கு சாஹிபுல் குர்ஆன் சொந்தக்காரராக இருந்து உங்களுடைய இதயத்திலே வாங்கி சமுதாயத்தினிடத்திலே ஒப்படைத்தீரோ, நபியை நீங்க பேசுங்க. இப்படி பேசலன்னா அவன் வேற மாதிரி நினைப்பான், ஏதோ நீங்கள் மாற்றுகிறீர்கள் என்ற எண்ணம் வரும். நீங்கள் சொல்லுங்கள், நபியே இதெல்லாம் நான் சொல்லுவதில்லை, என்னுடைய இரட்சகன் சொன்னான், நாளை கியாமத்துடைய நாளையில் ஒன்று வரும், அப்படி நான் ஏதாவது சொல்லியிருந்தேன்னா அங்க ஜவாபுதாரி நான் அப்படின்னு சொல்லுங்க. அப்ப எந்த ஆயத்துகளையும் சட்டங்களையும் எடுப்பது போடுவதெல்லாம் அது இரட்சகனுடைய வேலை, அது என்னுடைய வேலை அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக அல்லாஹு தஆலா அதை விடுத்து வெளிப்படுத்தி அந்த சமுதாயத்தார்களுக்கு காட்டுகிறார். எப்படி? பல விதங்களில் அல்லாஹ் சொன்னதை கொண்டு, அல்லாஹு தஆலா அவங்களுடைய சைக்காலஜி ரீதியா போய் நாளைக்கு நான் பிடிக்கப்படுவேன் என்று சொல்லுவதை கொண்டு எல்லா வழிகளிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூய்மையானவர்களாக அல்லாஹு தஆலா காட்டிவிட்டார். இப்ப இதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எந்தெந்த ஆயத்துகளில் எல்லாம் இப்படி மாறுபாடுகள் இருந்தது அப்படின்னு சொன்னா, அதிகபட்சமாக மக்காவினுடைய காலங்களிலே இந்த ஆயத்துகளிலே இப்படி நாசிக் மன்சூ சட்டங்கள் மாற்றப்படுவது என்பதெல்லாம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஏன்னா மக்காவினுடைய காலத்திலே இறங்கிய ஆயத்துகள் எல்லாம் தௌஹீதை பற்றி உண்டானதாக இருக்கும், ஏகத்துவத்தை பற்றி. அடுத்து நசீகத்துகளாக ஒரு மனிதர்கள் பின்பற்றப்படுகிற வாழ்வுகளாக, அடுத்து முன்னோர்களுடைய அந்த வரலாறுகளை எடுத்து இயம்புகிற ஆதை சமூகத்தை பற்றி சொல்லுவதாக இருக்கும். மதீனாவுக்கு வந்த பின்னாடிதான் சட்டங்கள் இறங்கி ஆரம்பித்தது ஒண்ணு ஒண்ணா. இப்ப மதீனாவில் தான் இந்த மாறுபாடுகள் நிறைய இருக்கும். ஆனாலும் மக்காவிலே அல்லாஹு தஆலா முதலிலே ஒரு ஆடயத்தை மாற்றினான். எல்லாத்தையும் தெரிஞ்சு காட்டி எல்லா நாசிக் மன்சூ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்காட்டி முதல் முதலில் அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்தை இறக்கி அதை திரும்ப மாற்றினான். யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா. அல்லாஹு தஆலா சொன்னான், ஓ போர்வை போர்த்தியவரே, எதுல இறங்குது இது? மக்காவில இருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்குது. யா அய்யுஹல் முஸம்மில், ஓ போர்வை போர்த்தியவரே, குமில் லைல, நீங்கள் இரவிலே நிற்பீராக, இல்லா கலீலா, கொஞ்ச நேரத்தை தவிர மீதி உண்டான நேரங்களில். அப்படின்னா இரவினுடைய அதிகபட்சமான பகுதிகளில் போர்வை போர்த்தியவரே நீங்கள் நின்று தொழுவீராக. வநிஸ்ஃபா இல்லா கலீலா, நிஸ்ஃபஹு அவின்குஸ் மின்ஹு கலீலா, அல்லது அதிலே பாதி நிற்பீராக, அல்லது அதுல கொஞ்சம் குறைச்சுக்குவீங்க. என்ன சொன்னா இரவினுடைய முழு பகுதியில கொஞ்சம் விட்டுட்டு மீது எல்லாத்தையும் நின்று தொழுவீராக, நின்று தொழுவீராக. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அதிலே பாதி தொழுவீராக, அல்லது பாதியிலே கொஞ்சம் கம்மியாக தொழுவீராக. ஔசித அலை, அல்லது அந்த பாதியை விட இன்னும் கொஞ்சம் மேல அதிகப்படுத்தி கொள்ளுவீராக. வரத்திலில் குர்ஆன தர்தீல, அப்படி நீங்கள் நின்று தொழுகிற போது எந்த ஒரு இறைமறையை, எந்த ஒரு திருக்குறானினுடைய வசனங்களை நபியே உங்கள் மீது நான் இறக்கி இருக்கிறேனோ அதை நிறுத்தி நிதானிச்சு அதுல என்ன வருது அப்படிங்கறத தெளிவாக ஓதுவீராக. யாருக்கு சட்டம் போடுறா? அல்லாஹ் உத்தாலா நாயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இந்த சட்டம் இறங்குகிறது நாயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுகளிலே நின்று தொழ ஆரம்பிக்கிறார்கள். இப்ப இதை வச்சு நம்முடைய முஃபஸ்ஸிரீன்கள், நம்முடைய முன்னோர்கள் ஹுக்கும் சொல்றாங்க, ஹதீஸ்களிலும் வருகிறது, இரவு தொழுகை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த காலத்துல கடமையாகப்பட்டுச்சு. எப்படி நம்ம வந்து சுபூ தொழுகிறோமோ, எப்படி லுஹர் தொழுகிறோமோ, அதே மாதிரி தொழுகை கடமையாவதற்கு முன்னால் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தஹஜ்ஜத் என்று சொல்லுகிற, கியாமுல் லைல் என்று சொல்லுகிற அந்த இரவு தொழுகை, அந்த தொழுகை எப்படி அப்படின்னு சொன்னா இரவினுடைய முழு பகுதி, அல்லது இரவிலே கொஞ்ச நேரம் இல்லாமல், அல்லது இரவினுடைய பாதி பகுதி. இப்ப இதெல்லாம் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சட்டம் வந்ததற்கு பின்னால் அவங்களும் தொழுதாங்க, தன்னோடு இருக்கிற அந்த சஹாபாக்களையும் தொழ வைத்தாங்க. இதே மாதிரி இந்த ஹால் இப்படி ஜாரி ஆகிட்டே இருக்கு, இந்த நிலைப்பாடு இப்படியே போய்கிட்டே இருக்கு. திடீர் என்று அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தினுடைய கடைசியாக இருக்கிற ஒரு சூராவை இறக்குகிறார். இதுல சூரத்துல் முஸம்மிலினுடைய கடைசி பகுதியை அல்லாஹு தஆலா இறக்குறான். அதுல சொல்றான், இன்ன ரப்பக யஅலம அன்னக தகூமு அதுனா மின் ஸுலுஸை லைலி வ நிஸ்ஃபஹு வ ஸுலுஸா. நிச்சயமாக அல்லாஹு தஆலா அறிந்திருக்கிறான், நபியே நீங்கள் இரவினுடைய மூன்றிலே ரெண்டு பகுதி, மூன்றிலே இரவினுடைய கொஞ்சத்தை விட்டுட்டு மீதி, இரவை மூன்று பகுதியாக ஆக்கி, எட்டு மணில இருந்து ஆரம்பிச்சா நைட்டுக்கு முடிஞ்சதுக்கு பின்னாடி சுபகு வரை ஆரம்பிச்சு அந்த இரவு அப்படி மூணு ஸ்பிளிட்டா போட்டா அதுல ரெண்டு பகுதிகள் நீங்கள் நின்று தொழுகிறீர்கள் உங்களோடு உள்ளவர்களும் என்பதை அல்லாஹ் அறிகிறான். இன்னும் சில நேரங்களிலே நீங்கள் அதிலே பாதி பகுதியை நின்று தொழுகிறீர்கள், இன்னும் நீங்கள் அதிலே மூன்றிலே ஒரு பகுதியிலே சில நேரங்களிலே நின்று தொழுதுகிறீர்கள், உங்களோடு சேர்ந்திருக்கிற சஹாபாக்களும் இப்படி செய்கிறார்கள் என்பதை உங்களை படைத்த ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் அதை அறிகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு சொல்லா சொல்றான். வல்லாஹு யுக்கத்திரு லைல வன்னஹார், அல்லாஹு தாலா இரவையும் பகலையும் அவன்தான் கணக்கிட்டு பிரித்து வைத்திருக்கிறான். நீங்க போடுற ஜாமண்ட்ரி பாக்ஸ், நீங்க போடக்கூடிய இந்த உலகத்தினுடைய கணிதங்கள் எல்லாம் இல்லாமல் அல்லாஹ் தன்னுடைய கணக்கை கொண்டு இரவையும் பகலையும் பிரித்து வைத்திருக்கிறார். இது பெரிய ஒரு விஷயம், நான் பின்னாடி இதுக்கு தெளிவா சொல்றேன். வல்லாஹு யுக்கத்திரு லைல வன்னஹார், இரவையும் பகலையும் கணக்கிடுகிற வேலையை அல்லாஹு தஆலா தான் எடுத்துக்கொண்டான், அதை தானே செய்கிறான். அலிம அன்னன் துஹ்ஸூ, நபியே நபியே அலிம அன்னன் துஹ்ஸூ, அல்லாஹ் இதையும் அறிந்திருக்கிறான், இந்த கணக்குகளை உங்களால போட்டு புரிஞ்சு கொள்ள முடியாதுங்கிறதையும். அலிம அந்த ரப்புல் ஆலமீன் அறிந்திருக்கிறான், அன்னன் துஹ்ஸூஹு, ஒரு காலத்திலும் உங்களால் இதை ரொம்ப அப்படியே வச்சு நாங்க ஜாமண்ட்ரி பாக்ஸ் வச்சு கணக்கு போட்டோங்கிறத போட முடியாதுங்கிறது ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும் சொல்லிட்டு, ஃபதாபா அலைக்கும், அல்லாஹு தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஃபக்ர உ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், உங்களால் முடிந்த அளவு திருக்குறானில் இருந்து நீங்கள் ஓதுங்கள். எப்படி வருது ஆயத்? ஃபக்ர உ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், உங்களால் முடிந்த அளவு நீங்கள் திருக்குறானில் இருந்து ஓதுங்கள். அலிம அன் சயகூனு மின்கும் மர்தா, உங்களிலே நீங்கள் ஜமாத்தாக நின்று தொழுகிற போது உங்களுக்கு பின்னால் சில நோயாளிகள் நிற்பதையும் அல்லாஹ் அறிகிறான். இன்னும் தங்களுடைய தேவைக்காக வேண்டி உலகத்திலே சென்று பொருளை தேடுகிற மனிதர்களும் பகலிலே காலத்திலே தேடுகிற மனிதர்களும் உங்களுக்கு பின்னால் அசதியோடு நிற்பதை அல்லாஹு தஆலா அறிகிறான், அவன் பார்க்கிறான். சொல்லிட்டு சொல்றான், இன்னும் அல்லாஹ்வினுடைய பாதையிலே போர் புரியக்கூடிய மனிதர்களும் உங்களுடைய அந்த அணிவரிசையிலே வந்து அந்த முழு இரவும் அதிலே முக்கா இரவும் நிற்பதை அல்லாஹு தஆலா அறிகிறார். அப்படி அறிந்ததனால் அல்லாஹு தஆலா சொல்றான், ஃபக்ரஉ மா தயஸ்ஸரமி, நீங்கள் உங்களால் முடிந்த அளவு ஓதி இப்ப தொழுவுங்க, உங்களால் முடிந்த அளவு ஓதி தொழுவுங்க. வாக்கிமு சலா, நீங்கள் தொழுகையை நிலை நிறுத்துங்கள். வாத்து ஜக்கா, நீங்கள் ஜக்காத்தை கொடுங்கள். இதுக்கு பின்னாடி உள்ளது போயிருது. போயிட்டு அல்லாஹ் கடைசியாக சொல்றான், வமா துக்கத்திமு லி அன்ஃபுஸிக்கும் மின் கைரின் தஜ்தூஹு இந்தல்லா, வமா துக்கத்திமு லி அன்ஃபுஸிக்கும் மின் கைரின் தஜ்தூஹு இந்தல்லா ஹுவ கைரன் வ அஅஸம அஜ்ரா. உங்களுடைய இந்த நஃப்ஸுக்காக வேண்டி எந்த ரூஹை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே கொடுத்து அதற்கு பகரமாக அதனுடைய வண்டியாக அதை ஓட்டிச் செல்லுகிற உடம்பாக இந்த உடம்பையும் கொடுத்து இந்த ஜிஸ்மை கொடுத்து அதுக்குள்ளே ஒரு ரூஹ போட்டு உங்களுக்கு நஃப்ஸை வச்சு இந்த உலகத்திலே எந்த நன்மையும் உங்களால் செய்ய முடியும் என்பதற்கு அனைத்து விதமான குதிரத்தையும் கொடுத்து அதற்குரிய வழிவகை ஏற்படுத்தி கொடுத்து ஒரு மனுஷன் நினைச்சா தொழுகலாம், நினைச்சா குர்ஆன் ஓதலாம், அவன் நினைச்சா ஜக்காத் கொடுக்கலாம் என்ற எல்லா வகையான குதிரத்தையும் அல்லாஹு தஆலா மொத்தமாக கொடுத்து நீ இதெல்லாம் கொடுத்தால் இதற்கு இந்த நன்மை ரப்பினிடத்திலே உண்டு, நீ தொழுதால் இதற்கு இந்த நன்மை அல்லாஹ்வினிடத்திலே உண்டு, நீ ஜக்காத்தை கொடுத்தால் இந்த நன்மை அல்லாஹ்வினிடத்திலே உண்டு, நீ சதக்காவை கொடுத்தால் இந்த நன்மை அல்லாஹ்வினிடத்திலே உண்டு என்ற அந்த அறிவையும் அல்லாஹு தஆலா கொடுத்து விட்டு சொல்றான், நீங்கள் உங்களுடைய நஃப்ஸுக்காக வேண்டி உங்களுடைய ரூஹுக்காக வேண்டி இந்த விஷயங்களிலிருந்து நீங்கள் எதையெல்லாம் கியாமத்து நாளுக்கு முற்படுத்தி வைத்தீர்களோ, முற்படுத்தி வைத்தீர்கள்னா நம்ம பின்னாடி போறோம், அதுக்கு முன்னாடி இதையெல்லாம் செஞ்சு செஞ்சு நீங்க அனுப்பிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, மின் கைரின் தஜிதுஹு இந்தல்லா, நிச்சயமாக சத்தியமாக நீங்கள் அனுப்பிய பொருட்களை ஒரு குறைவின்றி உங்களுடைய ரப்பினிடத்திலே பெற்றுக்கொள்வீர்கள். இது ஒரு மனுஷனுக்கு அப்படி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவன் வாழ்க்கை எப்படிங்க இருக்கும்? இந்த ஆயத்து அப்படி ரூஹாயிருது, இந்த ஆயத்து அவன் ரத்தத்திலே கலந்துருது அப்படின்னா எப்படி இருக்கும் ஒரு மனுஷனுக்கு? நீங்கள் எதையெல்லாம் இந்த உலகத்திலிருந்து நல்லதை அல்லாஹ்வினிடத்தில் அனுப்புவீர்களோ அல்லாஹ் அத்தனையும் சேகரம் பண்ணி வச்சிருக்கான், நீங்கள் அத்தனையும் சத்தியமாக நிச்சயமாக ஒரு காலத்திலே பெற்றுக்கொள்வீர்கள், எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் மக்களே. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அது சும்மா மட்டும் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள், ஹைரம் வஅபம அஜ்ரா, அதை இன்னும் சிறந்ததாக அண்ணா அதை பார்த்து சந்தோஷப்பட்டு அதற்கு வெகுமதிகளை அள்ளி அள்ளி கொடுப்பதாக நீங்கள் அங்கே பெற்றுக் கொள்வீர்கள். அந்த தினத்திலே நினைப்பீர்கள், அடடா எத்தனை மணித்தியாலங்களை நான் அப்படியே விட்டிருக்கிறேன், எத்தனை நேரங்கள் தூங்கி கழித்திருக்கிறேன், எத்தனை நேரங்கள் வண்டியிலே போனது, எத்தனை நேரங்கள் சினிமாவை பேசுவதிலே போனது, எத்தனை நேரங்கள் என்ன செய்யறதுன்னு சும்மா உட்கார்ந்திருந்தேன். ஒரு அல்லாஹ் அக்பர் சொல்லி இருக்க கூடாதா, ஒரு சுபஹான் அல்லாஹ் சொல்லி இருக்க கூடாதா, ஒருத்தனை பத்தி ஒரு நல்ல எண்ணம் எழுதி இருக்க கூடாதா, ஒண்ணுமே செய்யாட்டியும் கூட ஒருத்தனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சு நல்லா இருக்கியாப்பான்னு மனோரீதியாக கேட்ட கூடாதா? இதுக்கு இவ்வளவு பெரிய கூலியா? மடத்தனமாக இருந்து விட்டேனே நினைப்பான் எப்போது அங்க இது எல்லாத்தையும் அப்படியே சிறப்பாக பார்க்கிற போது, ஒவ்வொன்றுக்கும் அங்க கொடுக்கப்பட கூலிகள் உயர்ந்ததாக இருக்கிற போது இதெல்லாத்தையும் நினைப்பான். சொல்லிட்டு சொல்றான் அல்லாஹு தஆலா, அஸ்தக்ஃபிருல்லாஹ், இன்னைக்கும் ஒன்னு நிலைமை மாறி போக போவதில்லை, இப்போது அதற்கு மஃபிரத் செய்யுங்கள், நீங்கள் அல்லாஹ்வினிடத்திலே இத்தனை காலங்கள் விட்டதற்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுங்கள், இஸ்திகஃபார் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னல்லாஹ் கஃபூரு ரஹீம், அல்லாஹு தஆலா அந்த பாவங்களை எல்லாம் 80 வயசு ஆயிருச்சே, இத்தனை நாள் கழிச்சு இன்னைக்கு தானே தெரிஞ்சு, இத்தனை நாள் கழிச்சு இன்னைக்கு தானே ஒரு யோசனை வருது அப்படின்னு நினைக்கிறீங்களே, இன்றைக்கு இஸ்திகஃபார் செய்யுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிக்க கூடியவனாகவும் உங்கள் மீது தன்னுடைய கிருபையை அருளக்கூடியவனாகவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை முடிக்கிறான். இந்த ஆயத்தை எதுக்கு சொல்ல வந்தோம் அப்படின்னு சொன்னா, இதிலே உள்ள செய்திகள் எல்லாம் ஒரு பக்கம் மனதிலே இருக்கிறது, ஆனால் ஆரம்பத்திலே நாம் சொன்னதை போன்று நாசிக் மன்சூக் என்று சொல்லப்படக்கூடிய சட்டங்களை இறக்கி அதற்கு பின்னால் சட்டங்களை மாற்றிய இந்த ஆயத் முதல் ஆயத்தாக அதிலே திகழ்கிறது, அதுவும் மக்காவிலே வைத்து நடைபெற்ற ஆயத்தாக இது திகழ்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, இதற்கு விளக்கமாக நாம் சொல்லுவதை விட ஹதீஸ்ல வருகிறது, சஅத் பின் ஹஷாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அவர்கள் அறிவிக்கிறார்கள், அவங்க சஅத் பின் ஹிஷாம் என்று சொல்லக்கூடிய நபித்து அன்னஹு ஸால ஆயிஷா ரழியல்லாஹு நயம் வேற ஆகிட்டு இருக்கு, அப்ப அவங்க வேற பேசணும் ஹஸரத், அதனால இந்த ஹதீஸோட இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்குவோம். சஅத் பின் ஹிஷாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே போய் கேட்டேன், அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரியமான மனைவி அன்னை உம்முல் முஃமினீன், இந்த உலகத்தினுடைய எல்லா மூமின்களுக்கும் தாயாக இருக்கிற அந்த ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்தில் போய் சொன்னேன், ஃபகால யா உம்முல் முஃமினீன், ஓ மூமின்களுடைய தாயே, அம்பி இனி அன் கியாமின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே எப்படி நின்று தொழுகுவார்கள் என்பதை எனக்கு நீங்கள் கொஞ்சம் சொல்லித்தாருங்கள். மூமின்களுடைய தாயே, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே எப்படி நின்று தொழுகுவார்கள் என்பதை எனக்கு கற்றுத்தாருங்கள், எனக்கு சொல்லித்தாருங்கள் அப்படின்னு கேட்டோன்ன காலத் அந்த ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், நீ இந்த சூராவை படிக்கவில்லையா மகனே, யா யுஹல் முசம்மில் என்று இறங்கி அந்த சூராவை நீ படிக்கவில்லையா, நீ வாசித்து பார்க்கவில்லையா அப்படின்னு கேட்டாங்க. குல்து பலா, ஏன் படிக்கவில்லை, படிச்சிருக்கேன் என்னுடைய உம்மில் மூமினினே, என்னுடைய தாயே என்று நான் சொன்னேன். அப்ப காலத்து அப்போது அவர்கள் மீது கடமையாக ஆக்கினான், தொழுகையை போன்று அதுவும் கடமையாக இருந்தது. அவர்களும் அவருடைய தோழர்களும் ஒரு முழுமையான ஆண்டு நின்றார்கள், ஒரு முழுமையான ஆண்டு நின்றார்கள். ஓ அம்சக்கல்லாஹு ஹாத்திமத்தஹா இஸ்னை அஷரத ஷஹரா, அதனுடைய இந்த சூராவினுடைய கடைசி பகுதியை 12 மாதங்கள் அல்லாஹு தஆலா வானத்திலே பிடித்து வைத்தான். அங்கே முதல்ல உள்ள ஆயத்தை இறக்கிட்டு 12 மாதங்கள், ஒரு ஹவுல் என்று அரபியிலே சொன்னால் ஒரு வருஷம் அப்படின்னு அர்த்தம், ஹவுலானுல் ஹவுல். அதுக்கு தான் ஜக்காத்து கொடுப்பது ஒரு ஹவுலை கடந்திருக்கணும். ஒரு மனுஷன் ஜக்காத்து கடமை எப்ப ஆகும்னா, இன்னைக்கு ஒரு நகை வாங்குறார் அப்படின்னு சொன்னா இதே நாள் ஒரு வருஷம் அந்த நகை அவரிடத்தில் இருந்தது என்று சொன்னால், அந்த ஒரு வருஷ காலம் அவர் வைத்திருந்த பின்னால் அதன் மீது அவருக்கு கடமையாகும் அப்படிங்கிறது மார்க்கம். அப்ப அதுக்கு ஹவுல் என்று சொன்னால் பரிபூர்ணமான ஒரு ஆண்டு. இப்ப 12 மாதங்களை அல்லாஹு தஆலா வானத்திலே புடிச்சு வச்சிருந்தான் அந்த ஆயத்தை. ஹத்தா அன்சலல்லாஹு ஃபி ஆகிரி ஹாதிஹி சூரா, இதற்கு பின்னால் இந்த ஆயத்து இந்த கடைசி இந்த சூராவினுடைய கடைசி பகுதி அல்லாஹ் இறக்கினான், இந்த ஆயத்து இறங்கியதற்கு பின்னால் கியாமுல் லைல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தஹஜ்ஜத்தினுடைய தொழுகை தத்வாக நஃபிலாக ஆக்கப்பட்டது, ஃபரலுகளுக்கு பின்னால் உள்ள ஒரு நஃபிலாக அல்லாஹு தஆலா டிக்ளேர் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். இப்ப ஆரம்பத்தில் ஃபரலுவாக இருந்த ஒரு செய்தி பின்னால் வந்த ஒரு ஆயத்தின் மூலமாக நஃபிலாக மாற்றப்பட்ட ஒரு பதிவு, அதுவும் முதல் முதலிலே மக்காவிலே இறங்கி ஆயத் இந்த ஆயத்து நாசிகாக இருக்கிறது. அதற்கு இந்த ஹதீஸும் நமக்கு தலீலாக இருக்கிறது. அப்ப இதே மாதிரி இன்னும் சில ஆயத்துகள் இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். அது முழுசா பார்க்க முடியாட்டியும் சில சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் வரும் வாரங்களிலே பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் இப்ப நம்முடைய மரியாதைக்குரிய ஹசரத் அவர்கள் இப்ப நம்மிடத்திலே வந்து சில செய்திகளை, தமிழகத்தில் நடந்ததை நம்ம அவங்களை வந்ததே ரொம்ப பெரிய சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. பார்த்த உடனே இவங்க தாவூது அலைஹிஸ்ஸலாம், இதே மாதிரி முதியவர்கள் எல்லாம் நம்முடைய நமக்கு பெரியவர்களை எல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய சப்போர்ட்டிவா ஏதோ வந்து எனர்ஜெட்டிக்கா எனக்கு தெரியுது. ஏ அப்படின்னு சொன்னா, இவர்கள் எல்லாம் வந்திருந்தால் நாம் சொல்லுகிற செய்திகளிலே தவறு இருந்தால் தலையில தட்டி கேட்பாங்க, என்னப்பா இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரிமையோடு கேட்கிற அனைத்து அதிகாரங்களையும் அவர்கள் பெற்றிருப்பவர்கள் வந்து அது அமர்ந்திருக்கிற போது நம்ம என்ன சொன்னாலும் பிடிக்கிறதுக்கு ஆள் இருக்கு அப்படின்னு அதை சரி செய்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுன்னு ஒரு நம்பிக்கை. அது இல்லை அப்படின்னு சொன்னா நானே ஒரு பயத்திலே சில செய்திகளை சொல்ல வேண்டி இருக்கிறது. ஆகவே இப்ப மேல சொன்ன இந்த செய்தி மனதில எடுக்கப்பட வேண்டிய செய்தி. தினம் தினம் 5 வேளையும் தொழுகிறோம், ஏன் தொழுகிறோம், என்ன தொழுகிறோம், என்ன ஓதுறோம், எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் தெரியாம சும்மா நின்னு படுத்து எந்திரிச்சு எந்த ஹதீஸ்ல வருகிறது, சுருட்டப்பட்ட பொருட்களாக முகத்திலே தூக்கி எறியப்படும் தொழுகைகள், அப்படிப்பட்ட தொழுகைகளாக அல்லாஹு தஆலா இவ்வளவு சிரமப்பட்டு வந்து தொழுகிற இந்த தொழுகைகளை எல்லாம் ஆக்கிவிடக் கூடாது. நம்முடைய சில மடமைகளால் சில அறியாமையால் அல்லாஹ் அதை ஆக்கிவிடக் கூடாது. அதனால இந்த தொழுகையை பற்றி உண்டான ஒரு முழு பேசிக் ஒரு பேசிக் திங் எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும், எல்லாரும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வப்பட வேண்டும். அல்லாஹு தஆலா அதுக்குரிய கதவை திறந்து விடுவான். இதே மஜ்லிஸில் நடக்கலாம், நீங்க யாரும் படித்து தெரிஞ்சுக்க எப்படியாவது ஒரு வழியை உங்களுக்கு
Audio was downloaded from TamilIslamicMedia.com.